மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகமும் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் இணைந்து நடத்தும் 5வது புத்தக திருவிழாவில் தொலைக்காட்சி தொகுப்பாளர் திரு கோபிநாத் அவர்கள் ஆற்றிய சிறப்பு சொற்பொழிவினை தற்பொழுது நமது பண்பலையில் கேட்கலாம்.
ஓகே, நான் என்ன தலைப்பில் பேச வேண்டும் சஜஸ்ட் பண்ணுங்க. அப்ப நீ ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, அப்படி கேட்கக்கூடாது. நான் ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன், அப்புறம் உங்களை எல்லாம் பார்த்தோன்னு சரி வேற விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் அதையும் மடிச்சு வச்சுட்டு நம்ம என்னதான் பேசுறது இடத்துக்கு தாச்சுப்போம். பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசி முடிச்சு போய் கடைசியில் போய் நான் தெளிச்சு உரை ஆட்டுவார்னா என்ன ஆட்டுவார்? புக்கை பத்தி, சட்டத்தை பத்தி, நிகழ்ச்சியை பத்தி, எல்லாத்த பத்தியும் பேசியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அதனால நீங்களே தலைப்பு. இந்த மாதிரி இடத்துல என்ன சௌகரியம்னா மக்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறப்ப பேசிக்கிட்டோம்னா இங்க போக மிச்ச மீதியெல்லாம். இன்றைய இளைஞர்கள் செல்லும் பாதை, செல்ல வேண்டிய பாதை, நீங்களே மைண்ட்ல வச்சிருப்பீங்களே, சரியா போகலையா இல்லன்னு. ஆமா, புத்தகத்தோடு ஒரு நாள். என்னப்பா எல்லாம் 10ஆம் கிளாஸ் கற்றைப்படி தலைப்பதே இருக்கு, புத்தகத்தோடு ஒரு நாள். மாணவர்களே, அலைபேசியில இருந்து நீங்க டீச்சர் தானே, தெரியும் அவன் பிரச்சனை கன்ஃபார்மா தெரியும். அதை சொல்ல ரெண்டையும் தூக்கி கும்பிடாத, நடுவில் செல்போன் தான் இருக்கானா? சிறப்பு தான் இருப்பா. நானும் இந்த ஊருக்கு இருந்தா அலோ ஆம்ல பாருங்க.
மறுபடியும்
புத்தகங்களை படிப்பதற்கான வாய்ப்புகளை அதிகமாக உருவாக்க வேண்டும். எல்லாமே இந்த மாதிரி இருக்கா, ரெண்டு நடந்து இருக்கு. ஒண்ணு, பிள்ளைங்க ரொம்ப கெட்டு போயிருக்காங்க, நாங்க சுமாரா கெட்டு போயிருக்கோம், இது மட்டும்தான். முதல்ல என்னை நண்பர் சொன்னார்ல, அவருக்கு என்ன தவிர இந்த ஊரே கெட்டு போயிருக்கு. நாங்களாம் எப்படி இருந்தது தெரியுமா? அந்த காலத்துல நாங்கெல்லாம் எப்படி இருந்தோம், இல்ல எவ்வளவு பொறுப்பாக இருந்தோம், எவ்வளவு மரியாதைக்குரியவராக இருந்தோம், பெரியவர்களை எவ்வளவு மதித்தோம், எந்த அளவுக்கு பொறுப்பாக படித்தோம், இப்படின்னு பெருசுகள்லாம் சொன்னா நம்பாங்க. ரொம்ப காலமா அவங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க, ரைட்டா? இது எப்படி கேட்டா, ஒரு தலைமுறை தான் வளர்ந்த பிறகு அடுத்து வரக்கூடிய தலைமுறை தன்னுடைய தலைமுறையை போல இல்லை என்கிற ஒரு அங்கலாய்ப்பிலே வரக்கூடிய ஒரு வார்த்தை தான். அது இயல்பாகவே இருக்கும். எனக்கு என்னுடைய தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை என்னை போல இல்லை, என்ன அளவுக்கு பொறுப்பாக இல்லை. அது வந்து நாகேஸ்வரா பார்க்க வாக்கிங் போயிட்டு அடுத்த ஜெனரேஷனை பத்தி காசிப்பில்லைன்னா அந்த தலைமுறைக்கு வாழவே முடியாது. அது அங்கிள்ஸ் அசோசியேஷன் பேர். நிகழ்காலத்தோடு உங்களால் தொடர்பு படுத்த முடியாத காரணத்தினால எப்போதுமே அடுத்த தலைமுறை என்பது சற்று சிக்கலுக்குரியது என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா பேசிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்க, எல்லாருக்கும் போவோம், எல்லாருக்கும் அலைபேசி மீது பெரும் போவோம். அது டீச்சருக்கு கடும் கோபமாக இருக்கிறது, இங்கே இருக்கும் அலைபேசியிலிருந்து புத்தகத்திற்கு நகர்த்த வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஒவ்வொரு காலமும் ஒன்றை உங்கள் கையில் தருகிறது, நீங்கள் கையில் வைத்திருக்கிறீர்கள். அதை எப்படி கையாளப் போகிறீர்கள் என்பதுதான் உங்களுடைய அறிவு, ரைட்டா? இந்த சமூகத்துக்குள்ள அதிகமாக விமர்சிக்கப்பட்ட கருவி எதுவாக இருக்கும்? எல்லாம் இப்போ அலைபேசின்னு சொல்லுங்க, செல்போனை சொல்லிங்க, இன்டர்நெட்டை சொல்லிங்க. அதிகமாக விமர்சிக்கப்பட்ட கருவி எதுவாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தொலைபேசி. அப்புறம் வேற எந்த கருவியை அதிகமாக விமர்சிச்சிருப்போம்னு நினைக்கிறீங்க? டிவி, லேப்டாப். அது அவன் வயசுக்கு சொல்கிறான் பாருங்க, லேப்டாப். என்னது, ரெயின்போவா? ரேடியோ. அது தெரியுமா, உங்க வீட்டுல 24/7 ஓடிக்கிட்டே இருக்குல்ல, பேங்க்ல அது பாட்டு ஓடிட்டே இருக்குல்ல, பெரிய ஹோட்டலுக்கு போனா அது பாட்டு ஓடிட்டே இருக்குல்ல, கார்ல அது பாட்டு ஓடிட்டே இருக்குல்ல, இன்னைக்கு அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கல, நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கல. அந்த ரேடியோ தான் இங்க அதிகமாக விமர்சிக்கப்பட்ட ஒரு கருவி. இன்னைக்கு ஏன்டா டீக்கடை வாசல்ல நிக்கிறேன்னு ஒரு செய்தி இருக்கு தெரியுமா, தலையில் தட்டுவாங்க. உன் பையன் பொறுக்கி போய் டீ கடை வாசல் நினைக்கலாம். அப்பெல்லாம் வீட்டுல ரேடியோ போட மாட்டாங்க, டீ கடையில ரேடியோ போடுவாங்க. பசங்களை அங்க போய் நின்றுட்டு அந்த பாட்டு கேட்பாங்க, அது ஒரு காலம். அவர் ரேடியோ கேட்கிறவன் ஒழுக்கம் கட்டவன் முறையானவன் அல்ல அப்படிமாங்க. குடத்துக்குள்ள ரேடியோ ஒழிச்சு வச்சு மருமகங்கள் கேட்ட காலம் வந்து உங்கள் மாமியாரை போய் கேளுங்க. ரேடியோ கேட்கிற மருமக பொறுப்பான மருமகள் இந்த ஊர் சொல்லிச்சு. அவங்கதான் அதுக்கப்புறமா இந்த உலகத்துக்கான நல்லது கெட்டதுலாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப கருவிகள் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய பார்வை என்னங்கிறது முக்கியமான கேள்வி. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், கருவியால் இந்த சமூகத்துடைய கட்டமைப்பை சிதைத்து விட முடியும் என்றால் நம்ம பலகீனமாக இருக்கும் அர்த்தம். அப்படிதானே, இதை விட பெரிய கருவி நாளைக்கு நான் யாரு கண்டா, இதை விட பெரிய கருவிலாம் வந்துருச்சு. இன்னும் சொல்லப்போ உங்க செல்போனை நீங்க நினைக்கக்கூடிய அளவு ஆபத்தானது இல்லை, அதை விட ஆபத்தானது. ஆனா அந்த செல்போன் எந்த வசதியும் இருக்கும் அதுவும் உங்களுக்கு தெரியாது, அதோட ஆபத்து முழுசா உங்களுக்கு தெரியாது. இப்ப நான் பேசிட்டு இந்த விஷயத்த அப்படியே நீங்க பிடிச்சிங்கன்னா அப்படியே டெக்ஸ்டா உங்க போன்ல வரும் தெரியுமா, கூகுள் கீபேடை வச்சு பிடிங்க. கோபிநாத் பேசுறது அப்படியே ஒரு டெக்ஸ்டா வரும், அழகா 20 பக்கம் பிரிண்ட் அவுட் எடுத்து போயிட்டே இருக்கலாம். மறந்த வீடியோ உட்காந்து பாத்துக்கிட்டு அவசியம் இல்லை, இதுவும் செல்போனுக்குள்ளதான் இருக்கு. எடுத்துனே உட்கார்ந்த இடத்துல இருந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன, திடீர்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஒரு நீதித்துறை சார்ந்த வார்த்தையை சந்திர அவர்கள் பயன்படுத்துறாரு, சார் பயன்படுத்துறாங்க, அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன, இங்கே உட்காந்து கூகுள் டிரான்ஸ்லேட் உங்களால பார்த்த முடியும். ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை யார் அதிகமாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் மீது உங்களுக்கு இயல்பாக ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. இப்ப தப்பானவங்க நீங்க தீர்மானிச்சுட்டீங்கன்னா ப்ராப்ளம் இருக்கு. இப்ப வீட்டுக்குள்ள குற்றவாளிகளை தான் நீங்க வளர்க்குறீங்க, அதனாலதான் வீடுகள் கொஞ்சம் சிறைகளை போல மாறிக்கொண்டே இருக்கும். வீடுகளுக்கு நம்ம வளர்க்கறது மட்டும் குற்றவாளி தான். தப்பு செய்யக்கூடிய ஒரு மூத்த பையன், தப்பு செய்யக்கூடிய ஒரு இளைய பையன், நீங்க ரெண்டு பேருக்கு ரெண்டுல குறைவாக தப்பு செய்கிற ஒரு கணவர். இப்ப வீட்டுக்காரங்களும் கொஞ்சம் நல்லவங்களானதுக்கான காரணம் என்ன, பயனுக்கு செல்போன்ல இருக்குது. அவங்க மன அமைப்பில் இருக்கக்கூடிய சிக்கல் நீங்க முதல்ல மாத்தணும். ஒரு கருவி பிள்ளைகள் எப்படி கையாள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டியது ஒரு சமூகத்துடைய பொறுப்பு. அந்த பொறுப்பு அவர்களே செய்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஒரு பெண் அவளுக்கான பிரச்சனைகளை அவள் மட்டுமே எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது எந்த அளவுக்கு தவறான ஒரு மனநிலையோ, ஒரு கருவிக்கு எதிராக நிற்க வேண்டிய சூழலை ஒரு சிறு பிள்ளையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பது கூட தவறான மனநிலை. அப்ப ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு சொல்லி தர வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்ன, ஒரு விஷயத்தை நீ எப்படி கையாள போகிறாய் என்பது குறித்து தான். முதல்ல செல்போனை நீங்க எல்லாம் எப்படி பயன்படுத்துறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தலைவலி இல்லாம தூங்குறீங்க, செல்போன் இல்லாம எத்தனை பேர் தூங்குறீங்க யோசிச்சு பாருங்க. செல்போனே இல்லைன்னு அர்த்தம் உங்க வீட்டுல அப்ப வாழ்க்கை. இவ்வளவு எதுக்கு ஒரு ஓடிபி பிளாட்ஃபார்ம்ல படம் பாக்குறீங்க? எபிசோடு ஒண்ணு ஓடுது, ஓடி முடிச்சுட்டு ரெண்டாவது எபிசோடு வர்றதுக்குள்ள 15 செகண்ட் அப்படியே ஓடிட்டே இருக்கும் இல்லையா? அந்த 15 செகண்ட் எத்தனை பேரால பொறுமையா இருக்க முடியுது? அடுத்து இமீடியட்டா கிளிக் பண்ணி ஸ்கிப் பண்ணி அடுத்தது போறீங்கல்ல. அப்ப ஒரு பொறுமையற்ற தலைமுறையாக நீங்களே மாறிவிட்ட பிறகு எப்படி இந்த தலைமுறையை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும்? ரெண்டாவது, ஒரு தலைமுறையை கட்டுக்குள் கொண்டு வரவே முடியாது, வழி நடத்த மட்டும்தான் முடியும். இப்ப என்ன பிரச்சனை நடக்கணும், இவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, இந்த தலைமுறையும் இவங்க எல்லாம் ரொம்ப கெட்டு சீரழிகிறாங்க. மூத்த தலைமுறை மாத்தி மாத்தி மூஞ்சிலே குத்திக்கிட்டு நீ கெட்ட வேணும் நானும் நான் கெட்ட வேணும் நீ சொல்லி என்ன புண்ணியமாக போகுது? ஒரு வளர்ச்சியான சமூகம் அப்படி வாழவே முடியாது. அது நிறைவுறைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்கத்தோடு இருக்க வேண்டும். செல்போன் கெட்டதுன்னு உங்களுக்கு சொல்லிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காண்டியே செல்போனை பயன்படுத்தலாம்னு கெட்ட விஷயத்தை தான் பயன்படுத்தலாம்னு நீங்க தீர்மானிச்சு வச்சிருக்கீங்க. இன்னொன்னையும் சொல்றேன், செல்போனை யாரெல்லாம் அதிகமா கெட்ட விஷயத்தை பயன்படுத்துறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த பயம் இருக்கு. அப்ப உங்களுக்கு ரொம்ப பயம் இருக்குன்னா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மையும் உங்களிடமே இருக்கு. அப்போ ஒரு சமூகத்தை வழிநடத்த வேண்டும் நீங்கள் ஆசைப்பட்டால் அதற்குரிய ஆட்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அதற்குரிய ஆட்களாக நீங்கள் இல்லாத பட்சத்தில் இது அச்சம், கவலை கிடையாது. ஐயோ இதெல்லாம் வருதே போதே, நம்ம வயசுக்கு நாமளே தருமாறமே, நம்ம பிள்ளை என்ன ஆகணுங்கிற அச்சம். அப்ப உங்களிடமே அந்த கட்டுப்பாடோ அல்லது எதை பார்க்க வேண்டும் எதை பார்க்க கூடாது என்று புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவமே இல்லை என்றால் எப்படி உங்கள் பிள்ளைகளை உங்களால் வழிநடத்தி விட முடியும் என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும். இப்ப தாயா எப்போதுமே சின்ன பிள்ளைங்க சப்போர்ட் பண்ணுவோம், வேற யாருக்கும் சப்போர்ட் பண்ணுவோம், பூரா பேர் சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்க. இப்ப நானும் செய்யணுமா இல்லையா? அப்ப லாஜிக்கலா அவங்க யோசிக்க வேண்டியதா இல்ல, முழுக்க முழுக்க இது உங்களுக்கு கவலை இல்லை, உங்கள் பயம். ஆனா உங்களுக்கு தெரிஞ்சுங்க, உங்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கு இடையில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. குறிப்பாக 2K kids-க்கும் நமக்கு இடையில ஒரு வித்தியாசம் இருக்குது. நாம் தொழில்நுட்பம் வளருகிற போது பிறந்தவர்கள், அவர்கள் தொழில்நுட்பத்தோடே பிறந்தவர்கள், ரெண்டு பேருக்குமான அடிப்படை வித்தியாசம் நிறையா இருக்கு. நீங்க தொழில்நுட்பத்தை பழகி பழகி ஓரளவு நீங்க மாஸ்டர் ஆனப்ப அதுல பிறந்தவன் அவன் பிறக்கலே லேப்டாப்போட தான் மறப்பான். அதனால உங்கள் வீட்டு பிள்ளைகள் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை படப்படப்படப்படும் பண்ணிடுறாங்க. நான் என்னுடைய ஐபேட்ல ஒரு கண்டென்ட்டை நான் எழுதி அதை எனக்கு மெயில் பண்றதுக்கு நான் பவரானப்பதான் தெரியல, ஏன்னா அது ஹேண்ட் ரிட்டன்ல இருக்குது, அதை அனுப்பினோம்னா அது ஸ்கேட்டர்ட் ஆகுது, அது எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த கண்டென்ட் எனக்கு வேணும். இட் இஸ் வெரி சிம்பிள் திங், அதை ஐக்ளவுடுக்கு அனுப்பி அதோட குவாலிட்டி கம்மி இல்லாமல் மாற்றி ஐக்ளவுட்லேருந்து நேராக எனக்கு அனுப்பிட்டேன். ஆனால் பிரச்சனை என்ன, எனக்கு அதை டவுன்லோட் பண்ண தெரியல, அதை இப்போ டவுன்லோட் பண்ண தெரியல, அதில் வேற அதிலே வேற ஒரு கண்டென்ட் எழுதி வச்சிருந்தேன். அப்போ இங்கே விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், நாம எந்த அளவு சரியா இருக்கோங்கிறத வச்சு தான் நீங்க அவங்களை அணுக முடியும். இந்த பிள்ளைகள் டெக்னாலஜியோடு இயல்பாகவே பிறந்தவர்கள், அவர்களுக்கு அந்த கருவியின் மீது இயல்பான ஒரு பிடித்தம் இருக்கும். உங்களுக்கு இருக்க அப்சஷன் அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். இதை விட்டு விலக வேண்டும் என்று நீங்க முயற்சிக்காதீர்கள். மொதல் விஷயம் தான் நான் சொல்லுவேன், ஒரு கருவியிடம் வந்து நீங்கள் விலக விலக முன்னேற்றத்தை வந்து நீங்க விலகுவீர்கள், வேறு வழியே கிடையாது. ஒரு கருவி அதனுடைய அறிவியலுடைய வேலையை சரியா பார்த்துட்டே போகும், ஆனா அதை வச்சு என்ன செய்யணுங்கிற வேலையை நீங்க தான் பார்க்கணும். நாராக கடந்த 20 ஆண்டுகள் என்னென்னலாம் நம்ம பண்ணி வச்சுக்கோன்னு யோசிச்சுப்பாங்க. 20 ஆண்டுகளாக ஒரு பெரிய கேப்பை நம்ம கிரியேட் பண்ணி வச்சோம். சக்சஸை பற்றி மட்டுமே நம்முடைய சிந்தனை நடத்தியதனுடைய விளைவு இன்னைக்கு அதுக்கான டேமேஜ் கண்ட்ரோலை மட்டுமே செய்ய ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. பிள்ளைங்க புத்தகமே படிக்கிறது இல்லை, புத்தகமே படிக்கிறது இல்லை, புத்தகமே படிக்கிறதுன்னு சொல்றீங்களே, கடந்த 20 வருஷம் இந்த பாட புத்தகம் தவிர எந்த புத்தகத்தை நீங்க படிக்க விட்டீங்க சொல்லுங்க? பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இதை தவிர ஏதாவது படிக்க விட்டீங்களா? தமிழ் கூட படிக்க விடுறது கிடையாது, ஏன்னு கேட்டால் அது கட்டா பார்க்கல வரப்போறது கிடையாது. படிக்க விட்டீங்களா? வீட்டில் ஒரு நல்ல வளர்ந்த வீடு என்பதற்கான அடையாளம் வந்து ஒரு பாரதியார் புத்தகம் இருக்கும். தினந்தோறும் செல்லக்கூடிய வழக்கமான கல்லூரிக்கு செல்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக திருச்சி சிந்தாமணியில் இருக்கக்கூடிய லைப்ரரியில் தான் நான் கிடப்பேன். காலையில் எல்லாரும் கிளம்புறவங்க நானும் குளிச்சு குளிச்சு பவுடர்லாம் அடிச்சுட்டு கிளம்பி போய் சிந்தாமணி லைப்ரரியில் உட்காருவேன். அங்கே உட்காந்து படித்தது தான் இன்னைக்கு யூஸ் ஆகுது. அது எப்போ யூஸ் ஆகும் தெரியாது, அது எப்போ யூஸ் ஆகும் உங்களுக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், அது என்ன பயனை விளைவிக்கும், அது என்ன பயனை விளை எல்லாத்தையும் என்ன பயனை விளைவிக்கும்னு நீங்கள் கேட்குறீங்க. இந்த பொண்ணை கட்டினா எவ்வளோ போடுவாங்க, அது மாதிரியே இருக்குது. இந்த ஆளை கட்டினா நம்ம உடம்பு வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்பார்ப்புகளை ஒட்டியதாகவே நம்முடைய அனைத்து திட்டங்களும் எடுக்கிறது, வாழ்க்கை முழுக்க திட்டங்களால் நிரப்பிக்கொண்டே இருக்குது. இப்போ கூட பிள்ளைகள் செல்ஃபோனில் அது வந்து ஒரு அவங்களுக்கு வந்து கெட்டு போயிடுவாங்கிறதா இல்லை, அவங்க படிப்பு கெட்டு போயிடும், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ ஒரு வழிநடத்துவதற்குரிய ஆளாக நாம் இருக்கிறோமா என்பது ஒரு கேள்வி. நீங்கள் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் கோபிநாத் பேசினாலும் இந்த உலகத்தில் எவன் பேசினாலும் அடுத்து வரப்போகிற டெக்னிக்கல் டெவலப்மெண்ட்டை ஒரு வயலாக தடுக்க முடியாது. ஆள் இல்லாத கார்கள் இந்த ஊரில் ஓடும், அது நீங்கள் தடுப்பீங்களா? மனுஷனே இல்லாத காரில் மனுஷன் எப்படிங்க போவான்? நீங்கள் மனுஷன் ஜெய்வானாதான் சொன்னால் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ ரெண்டு இதெல்லாம் நடக்குமா? நம்ம நினச்சி அனைத்தும் நடந்துகிட்டே இருக்கு. பாட்டில் தண்ணீர் விற்கப்படும் என்று சொன்னபோது நீங்கள் நம்புனீங்களா? வாங்கி பிடிக்கிறீங்களே, இப்போ நீங்களே வந்து தண்ணி கொடுத்தாலும் ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் அதுக்கு மாறிக்கிட்டீங்க. இப்போ பெரியவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, நான் எது வரைக்கும் ஏற்றுக்கிட்டனோ அது வரைக்கும் நீங்கள் ஏற்றுக்கிட்டா அது சரி. நான் எதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதை நீ ஏற்றுக்கொண்டிருப்பாய் என்றால் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ரைட் தானே? எங்கள் ஊரில் எங்கள் அம்மாவில் சில விஷயம் சொல்லுவேன், என்ன இப்படிலாம் சொல்கிறேன், தமிழர் பண்பாடு படி இது கிடையாது, அது கிடையாதாப்பா. இப்போ காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டா, ஏங்க நீங்கள் மாத்திரம் ஓகே, நாங்கள் மாத்திரம் ஓகே இல்லையா? விஷயம்னா நான் மாத்திரேன். அப்போ பெரியவர்கள் அதிகாரத்திலிருந்து வெளியே வாருங்கள். குடும்பம் என்பது அதிகாரம் செலுத்துவதற்கான இடம் அல்ல, பள்ளிக்கூடம் என்பது அதிகாரம் செலுத்துவதற்கான இடம் அல்ல, அன்பு என்பது அதிகாரத்துடைய வெளிப்பாடு அல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. எப்படி இண்டிவிஜுவலிஸ்ட் டேலண்டட் பீப்புள், அது நீங்கள் நம்பணும். இந்த பிள்ளைகள் நம்முடைய மூலமாக அந்த கல்வித்துறை நான் சொல்றது மாதிரி, இந்த பிள்ளைகள் உங்கள் மூலமாக இந்த பூமிக்கு வந்தவர்கள் அன்றி உங்களுக்காக வந்தவர்கள் அல்ல. அவன் நம்ம நினைக்கிறோம், என்னுடைய பிள்ளை நான் சொல்லுகிறபடியே இருக்கணும். நீங்கள் மக்கள் அவங்க பிள்ளை மக்கா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ எனக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்குது, அதை தாண்டி வளர்ந்துக்கிற பிள்ளை நீ மதிக்க மாட்டான் நீங்கள் நினைக்கிறீங்க, கிடையவே கிடையாது. இது ஒரு காலத்தில் மாற்றி, இந்த தலைமுறைக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. ஒவ்வொரு தலைமுறையும் ஒரு பெரும் சிக்கலில் மாற்றம். இந்த தலைமுறை மாற்றிக்கக்கூடிய சிக்கல் மாற்றத்தின் நேரம், சேஞ்சுக்கான டைம் வந்து ரொம்ப கம்மி உங்கள் ஜெனரேஷனுக்கு. ஏன்னா நீங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருப்பீங்க. இப்போ இருக்க ஜெனரேஷன் கடை கடை கடன் மாறாதவங்களால் ரிசீவ் பண்ணிக்கவே முடியல. கலர் டிவி வரதுக்கு 10 வருஷம் ஆச்சு. கலர் டிவி பெரிய டிவி ஆகிறதுக்கு அதை விட 10 வருஷம் ஆச்சு. எனக்குலாம் ஞாபகம் இருக்காது, ஒரு தரையெல்லாம் போட்டுருப்பாங்க. ஓகே, டிவி காரங்க வீடு அப்படிமாங்க, டிவி வச்சுருந்தா அவர் பணக்கா. ஓகே, என்ன ரூம்ல எல்லாம் டிவியே இல்லை, அவர் ஏழையவங்கிறாங்க. இப்போ எல்லா ரூம்லையும் டிவி இருக்கு. ஏன் பண்ணுறதுலாம் டிவி என்ன பண்ணுறது, டாய்லெட் ஒன்று மாட்டி வச்சிருக்கேன். இல்லை நான் நியூஸ் வாசிக்கிற டைம் நாங்கள் வேஸ்ட் பண்ணிடுவேன், முடிச்சு என்ன பார்ப்போம், படுத்தாம அப்படி தூங்குவேன். ஸோ லைஃப் என்ன பார்க்கணும் சொன்னால், இந்த ஜெனரேஷனை நீங்கள் நிறைய படிப்பு சொல்லி கொடுக்குறதுனாலையும் நிறைய வசதி வாய்ப்புகள் வந்துருக்கிறதுனால எல்லா நேரமும் பசங்க ப்ரொடக்டிவாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆழமாக உட்காந்து யோசிச்சு பாருங்க, நீங்களாம் இவ்வளோ பொறுப்பாக இருந்தீங்க, இவ்வளோ நேரம் வேலை பார்த்துட்டே இருந்தீங்களா? ஒரு பையனுடைய ஷெட்யூலில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, காலையில் 5 மணிக்கு எந்திரிக்க சொல்லுங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் படித்தா தான் பிசிக்ஸ் புரியும். நாங்கள் இதை எவ்வளோ கண்டுபிடிச்சாலும் தெரியும், பிரம்ம முகூர்த்தத்தில் படித்தா தான். அப்போ எனக்கு நைட்டு படித்தா தான் பிடிக்கும். ஒன்று பிரம்ம முகூர்த்தத்தில் படித்தா தான் பிசிக்ஸ் புரியும். அப்போ நீயே படிச்சு தோல, நான் தான் ஃபெயில் ஆச்சே. 8ஆம் கிளாஸில் ஃபெயிலான அப்பாவுக்கும் 7ஆம் கிளாஸில் ஃபெயிலான அம்மாவுக்கும் பிறந்து நானாக படித்து டாக்டர் ஆகிடும். அதுக்கு இந்த டாக்டரை விட்டு போய் கலெக்டர் ஆகணுங்க தான் போகிறாங்க. இப்போ நேரம் எப்படி முடியும்? அப்போ காலைல ஒரு 5 மணிக்கு எழுந்திரிக்கணும், காலையிலேயே இந்த வேலையெல்லாம் பார்க்கணும், 6:30 மணிக்கு ரெடி ஆகணும். ஏன்னா 7 மணிக்கு ஒரு வழியாக சோத்தை கட்டி விட்டால் சோழி முடிஞ்சு. அதனால் 7 மணிக்கு அவனை பாலை ஊற்றி வாயில் குத்து குத்து குத்தி, ஏன்னா ஸ்கூலுக்கு போகணுமா இல்லையா, அவனை அனுப்பணும். காலையில் 7 மணிக்கு 4 திங்கும் இட்லி திங்க அதை பிள்ளைய அடிக்கிறது போட்டு, எப்படி ஒரு 7 மணிக்கு 4 இட்லி திங்கலாம் முடியுமா இல்லை? ஆனால் பள்ளிக்கூடம் 8 மணிக்கு என்ன பண்ண சொல்லுங்க, ஓகே 8 மணிக்கு அனுப்பியாச்சு. அப்புறம் 11 மணிக்கு ஸ்நாக்ஸ், அப்புறம் 12 மணிக்கு கிளாஸு, இது வேறு பிடி பீரியட் ஒன்றே ஒரு தான் பள்ளிக்கூடத்தில் எம்மே அதே இப்போ பிடிங்கிட்டாங்க. அது மேக்ஸ் டீச்சர் இங்கிலீஷ் டீச்சர் புரிஞ்சது போக, பிடி வாத்தியர்களுக்குலாம் இப்போ வேலை என்ன தெரியுமா, ஒழுங்காக சூலேஸ் கட்டாதவன் கை கட்டாதான் பிடிச்சி போட்டு அடிக்கிறது. எது தான் பிடி வாத்தியர், அந்த கணக்கு வாத்தியாருக்கும் பிடி வாத்தியரும் ஆகவே ஆகாது. ஒரு பீரியட் விடாமல் அவரே பிடிக்கும், வேறு வேறு மிரட்டிடுவார், ஹலோ இதுக்கு மார்க் இல்லை இதுக்கு மார்க். கடத்தில் அதிச்சு ஒரு 1/2 hour பொண்ணு சொல்லிச்சு, சாப்பிட்ற கவர்மெண்ட் ஒரு 200 hours வேணும் அப்படின்னுச்சு. ஏன்னா அரை மணி நேரத்தில் பிடிங்க டிஃபன் பாக்ஸ் பரிச்சை பேப்பரை பிடிங்க நியாயம் இருக்குது, டிஃபன் பாக்ஸை பிடிங்கனா என்னடா நியாயம். முடிஞ்ச வாக்கில் அடுத்து ஸ்கூல் முடிச்ச உடனே வசதி யாராவது கீழே வந்து வந்தவொடனே மாசம் ரெடியாக இருக்கீங்க, வந்தவொடனே காஃபி சாப்பிட வேண்டும், ஆரோக்கியமான உணவுகளை இங்கே சாப்பிட முடியாது, டிவி உள்ளவங்க பூரா பார்க்குறது, அதில் என்னென்ன உண்டு அவங்கக்கிட்டையும் செய்யுது. கொசு அடிப்பாங்க, ரத்த வழியை பேசுவாங்க, பலர் நடிச்சுட்டே பேசிட்டு இருக்கோம். எப்படி இருக்கு அந்த உரையாடல் ஞாபகம் இருக்கா? எப்படி இருக்கேன் அவங்க நல்லா இருக்கேன், என்ன சாப்பிட்டேன், நம்ம ஊரில் என்ன பெருமாள் சாப்பிடுவேன், இட்லி சாப்பிட்டேன், எத்தனை இட்லி சாப்பிட்டேன், 2 இட்லி சாப்பிட்டேன், என்ன தொட்டுக்கிட்டேன், தேங்காய் சாப்பிட்டு, உங்கள் வீட்டில் தேங்காய் டெய்லி வீட்டில் தேங்காய் வச்சுருக்காங்க, ஆமாம் எங்கள் வீட்டில் தேங்காய் வச்சுருக்கேன், உங்கள் அம்மா சாப்பிட்டாங்களா, சாப்பிட்டாங்க, அப்பா சாப்பிட்டாங்களா, சாப்பிட்டாங்க,
அப்புறம் நீ என்ன பண்ற? நான் இப்போ தூங்க போறேன். நீ தூங்குதான் போற. 11 மணி வேற என்ன பண்றது? அப்புறம் என்ன சாப்பிட்ட? இட்லி சாப்பிட்ட. தொட்டுது தேங்காய். கூச்சமே போடாம 3 மணி நேரம் இதையும் அவங்க திரும்ப திரும்ப பேசுவோம். உலக பொருளாதாரம், ஓசோன் ஓட்டை, இது மாதிரி ஏதாவது பேசுனீங்களா? உங்கள் காதல் வல்லதை தேவைப்பட்டது அன்பு மட்டும்தான். அங்கே லாங்குவேஜ் மேட்ரே கிடையாது. அக்கறையாக ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருப்பது வழியாக ஒரு உறவு வளர்கிறது. அங்கே ரெண்டும் ஓசோன் ஓட்டை, புதுக்கோட்டை புத்தக கண்காட்சி, அதில் எழுதப்பட்ட கவிதை, 4 நாள் பேசினா 5 நாள் இந்த மாப்பிளை பிடிக்கல அந்த பிள்ளை சொல்லியிருக்கோம், இல்லை இவன் சொல்லியிருக்கோம். இப்போ இதைத்தான் வீடு சந்தோஷமாக நீங்கள் நினைச்சிருக்கீங்க. இன்னும் பிள்ளையோட அப்பா அப்பாவா இருங்க, அம்மா அம்மாவா இருங்க, பிள்ளைகளை பிள்ளைகளாக விடுங்க. வீட்டில் அம்மா எம்டியாக இருக்காங்க, அப்பா சிஇஓ இருக்காரு, பசங்கள் ரெண்டு எம்ப்ளாயியாக இருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் காலியாக இருந்தால் காலையில் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில் பேசுகிறாங்க. இவனுக்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டிங்கன்னா என்ன அவுட் புட், இவனுக்கு என்ன அவுட் புட். அம்மா தான் எம்டி. ஆக்சுவலாக இப்போ அப்பாக்கெல்லாம் சிஇஓ தான், எம்டி தான் சொன்னால் கேட்டுக்கிறேன். வேறு பெருசான ரோல்லாம் கிடையாது. ஆண் வீடு தங்க மாட்டாங்கிறாங்கல்ல, ஐயோ எவ்வளோ சப்ஜெக்ட், ஐயோ ஒரே நேரத்தில் வருது, பரவாயில்ல சொல்லுவோம். இப்போ பசங்க மட்டும் இல்லை, ஆண்களும் பெருசாக வீடு தங்கிறது இல்லை, கவனிச்சிங்களா? ஏன்னா வீட்டில் ஆண்களுக்கான சேஃபு கிடையாது. படிப்பு மட்டும் அம்மாக்கள் கையில் வந்துருச்சு, நல்ல விஷயம் தான். அதான் சொன்னாங்களா, ஹோம்ஒர்க் செய்ய எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படி சொல்லி பார்த்து பண்ணா கட்டின காரணத்தினால படிப்பு முழுக்க அம்மாக்கள் கையில் வச்சோம். ஐயோ ஐயோ, அதுக்கு டீச்சர் எவ்வளவோ தேவைப்போ. நம்ம ஊரில் அம்மாக்கள் பாடம் சொல்லிக் கொடுப்பது மாதிரி உலகத்தில் எங்கேயுமே சொல்லிக் கொடுக்க முடியாது. அவசரப்பட்டு கைத்தட்டாரு. என்னை நம்பி எப்போதும் நீங்கள் அவசரப்பட்டு கைத்தட்டக்கூடாது, முதல்ல கேட்டு. ஒரு முறை ஹோம்ஒர்க் செய்ய உட்கார்ந்த பிறகு உச்சா வந்தாலும் விந்திக்கக்கூடாது, கண்டிஷன் ஒன்று. அம்மாவும் இல்லையா, ஒரே முறை அனைத்தையும் எடுத்து வைத்து விட வேண்டும். 2வது வரை எதையும் எடுப்பதற்காக எழுந்து நீ செல்லவே கூடாது. 3வது அடிப்பேன், ஆனால் சத்தம் போடாமல் அழ வேண்டும். என்ன ஒரு பா நம்பியார்லேருந்து நீங்க பார்த்த எவ்வளவு பெரிய விளையாட்டு கிடையாது, யாரும் சொன்னதே கிடையாது. எவ்வளவு பெரிய வன்முறை, அடிப்பேன் அழப்பேன், எப்போ எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க. மனுஷன் அழுகிறது கூட சுதந்திரம்னா அதோடைய கண்டினியூஷன் போய் பாருங்களேன். இன்னைக்கு பான்கள்லாம் அழுகுதுன்னா கக்கூசம் முடித்தான் அழுகிறாய் அப்படின்னு அழுகக்கூடாது. கொடுக்கணும் ரெண்டு விரல் நடுவில் பென்சிலை விட்டு கட கட கடன் கடைச்சு முன்னாலாம் பிள்ளைங்களை போட்டு அடிச்சு வச்சுக்கோங்க. அம்மானு கத்துங்க, இப்ப யாரும் சும்மா அடிச்சு பாருங்க. அப்பானு தான் கத்துது, அம்மாலாம் கத்ததே கிடையாது. அப்பானு கத்துல ஓடி வந்து ஏப்பா அப்படி பண்றாங்க. இதுல மட்டும் தலையிடுங்க, ஒரு புருஷன் இதுல தான் தலையிடுவாங்க. வீடு வாங்கினா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டணும்னு சொன்னீங்க, இல்லப்பா ரூம் வந்துட்டு வைப்பான், அதெல்லாம் கிடையாது, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். நான் இருக்க போனா நீங்க இருக்க போலாம், நீங்க எப்போ வருவிய போவிய அப்படின்னு வீடுங்க. ஒரு சோஃபா உங்க கண்டிஷன், 32 இன்ச்சா 42 இன்ச்சு உங்க கண்டிஷன், திரைச்சீலை உங்க கண்டிஷன், பாத்ரூம் எந்த பக்கம் வைக்கணும், பர்ஸ் எந்த பக்கம், பல்லு எப்படி வளர்க்கணும், ஒரு உங்க கண்டிஷன் தான் போதும். அவர் வரப்போது தான் இருக்கிறார். அப்ப அவருக்கான சேவிங்கே கிடையாது. அவருக்கு பிடிக்காத ப்ளூ கலர் சோஃபா, அவருக்கு பிடிக்காத 52 இன்ச்சு டிவி, 20 வருஷத்துக்கு மேலே பிடிக்காம கட்டின ஒரு பொண்டாட்டி, இவ்வளவு கூட ஒரு மனுஷன் எப்படி வாழும்? இப்ப அம்மாக்கள் என்ன ஆகி போச்சு கட்டத்துல, ஒரு வெற்றியை நோக்கி ஒரு பயணமாக இந்த உலகத்தில் 20 வருஷம் நடத்த ஆரம்பிச்சிட்டீங்க. Success is everything. Success is happiness is success in thodave maatenga appa yaariye thorkadipadan valiyaga indha ulagathukku pillai mulavaga ondra naan puri veikka mudiyum endru neenga namba aarambicha kaaradhanaala pillangala romba productive aaga paakringa appa andha productive range meet panna mudiyadhathula makku pillaiya irukku innikku average pillai la makku pillaiya irukku miga miga arivaari pillaigala sumaraana arivaariringa extraordinary 1000 oruthana aana oorum nallave irukku அப்ப சூப்பர் அறிவாளிதான் நீங்க இனிமே பார்க்கவே முடியாது நினைக்கிறேன். 10வது எக்ஸ்போஷர் கூடின பிறகு உலகத்துல பெரும்பாலான எல்லாம் காட்டுது. எவ்வளவு ஒருத்த ஒரு பில்கேட்ஸ் ஒரு வரும் அவனை மாதிரியே வா, பூரா பேர் பில்கேட்ஸ் ஆகிட்டா யாரா வேலை வருது? அப்ப யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் ஹையர், யூ எக்ஸ்பெக்ட் த மேக்ஸிமம் ப்ரொடக்டிவிட்டி ஃப்ரம் யுவர் கிட்ஸ் பிகாஸ் யூ பிலீவ் தே ஆர் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், யூ ஆர் ட்ரைங் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் டு யுவர் கம்யூனிட்டி பை திஸ் கிட். அதுதான் இப்ப இருக்க பிரச்சனை. அதனால பிள்ளைங்க இவ்வளவு தப்பானவனா தரா, நீங்க பண்ற அளவுக்கு தப்பெல்லாம் இப்ப பசங்க பண்ணதே கிடையாது. யோசிச்சு பாருங்க, நீங்க எல்லாம் என்னமோ கலெக்டிவ் படிச்சுட்டு அது குடிக்காம தான் வீட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி பாதி பேர் பெயில். நிறைய பேர் பியூசி படிக்கிற பக்கத்து ஊரோட சண்டை வந்து உங்களுக்கு எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான்னு சொல்லி உங்கள் அம்மா உங்கள் அத்தை கிட்ட போய் கெஞ்சி அந்த பிள்ளைய கட்டி வச்சு இப்படி ஒரு லைஃப் இருக்கும். ஆனால் சம்மந்தம்லாம் நாங்கள்லாம் அந்த காலத்தில் நம்ம அப்பாக்கிட்ட கவனிச்சு பாருங்க, பசங்க தான் கவனிச்சுக்கேன்னா சொல்ல மாட்டேன். அதை சொன்ன உடனே நம்ம வெடித்து நம்ம அம்மா மூஞ்சி திரும்பிட்டு போவாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்கு மட்டும் தான் அந்த உண்மை தெரியும். அதுக்கப்புறம் இதையும் படி, இதையும் கோபிநாத் புத்தகம் தெரியும், அதையும் படி. எதை படிக்கிறது? அப்ப அதற்கான நியாயம் தர்மம் ஒண்ணு இருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுக்கணுமா இல்லையா? எல்லாரும் சூப்பர் டூப்பர் குழந்தைகளா மாத்த நினைக்கிங்க. வாழ்க்கையுடைய முதல் நோக்கம் என்பது வாழ்வதுதான். The very purpose of life is living. முதல்ல வாழ்வு, அப்பதான் ஆசைப்பட்டது செய்வா, ஆசைப்பட்டது செய்வா. பிள்ளைங்க நீங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு குற்றவாளியா கிடையாது. நம்ம குற்றவாளிகளை உருவாக்கிட்டு ஏன்னா சிறுத்தவர்களை செய்ய அனுமதிக்கிறதே கிடையாது. You guys are expecting this to be so perfect. அப்படி ஒரு பிள்ளை இந்த உலகத்திலே கிடையாது. பெர்ஃபெக்டான ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா அது உங்களை விட்டுட்டு போயிடும். அது ஆபத்து. பெர்ஃபெக்ஷன் இருக்கிறதே பெரிய பிரச்சனை. அது அலுவலகத்தின் மொழி, அதை வீட்டுக்குள்ளே கொண்டு வராது. பெர்ஃபெக்டான ஒரு பிள்ளை வேணும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கு இருக்காரு, அது எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்ஷன் பார்க்கும். 50 வயசுக்கு மேலே நீங்கள்லாம் தேவையான வேகமாக நடக்க முடியலன்னா பெர்ஃபெக்ட் தேவையில்லை. அப்போ பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்து எதிர்பார்க்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு குழந்தை இயல்பாக செய்ய வேண்டிய தவறுகளை கூட நம்ம அனுமதிக்கிறது கிடையாது. ஒரு பிள்ளை சிறு தவறுகளை செய்ய நீங்கள் அனுமதிக்கவில்லை என்றால் அந்த பிள்ளை உங்களுக்கு தெரியாமல் பெரிய தவறுகளை செய்யும். அவ்வளவுதான். நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டி நடந்தே ஆகும். ஒட்டுமொத்தமான உலகத்தை மலைமாற்றுவதற்கான புத்திசாலித்தன்மை யாருக்காக இருந்தால் நீங்க செய்து கொள்ளுங்கள். எனக்கு இல்லை, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். சிறு தவறுகளை செய்வதற்கு நீங்க அனுமதிக்கவில்லை என்றால் அவன் பெரிய தவறை, அவன் பெரிய தவறை செய்வான். வீட்டுக்குள்ள கம்யூனிகேஷன் குறைஞ்சுன்னா வெளியே தான் பேசுவான். ஆள் தெரியலன்னா எங்கேயாவது ஒரு தான் பேசுவான். உங்களுக்கு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை, உங்கள்கிட்ட சொல்றதுக்கு கூட கதை கூட இல்லை. பிள்ளைகிட்ட சொல்ல உங்கள்கிட்ட கதை இருக்கா சொல்லுங்க. உடனே ஒரு கதை ஆரம்பிங்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜா தான். அந்த ராஜா சத்து 100 வருஷம் ஆச்சு. எங்க அம்மா எனக்கு சொன்ன கதையை, நான் என் பிள்ளைக்கு சொன்ன கதையை மறுபடியும் சொல்லுங்க. உங்கள்கிட்ட கதை கூட இல்லையா? நீங்க கதை கூட சொல்ல வேண்டாம். பிள்ளைங்க கதை கேட்க எத்தனை பேர் ரெடியா இருக்கு? நீங்க இருக்கவங்களை எவ்வளவு பேருக்கு பிள்ளை இவ்வளவு 20-25 விளையாட முடியும்? ஆண் பிள்ளைகளான பாட்டி நீங்க எல்லாரும் வைத்துக்கீங்க, நீங்க சந்தோஷமான ஆளு. உங்க காலகட்டத்தில் உள்ள பிரச்சனை கிடையாது. வெட்டாசுல சொந்த வீடு வச்சுருந்தா தான் பொண்ணு தருவாங்க வராங்க. இப்ப என்ன பண்றது? உங்கள தலை வெட்டி இருக்கு, கதை சொல்ல முடியாது அவங்களுக்கு. ஏன்னா அந்த நேரத்தில் ரெண்டு பாடம் படித்தாலும் மார்க் வரும்ல. டோன்ட் ட்ரை டு மேக் எவ்ரி ஒன் ப்ரொடக்டிவ் ப்ரொடக்டிவ் ப்ரொடக்டிவ்ங்கிறது அவுட் புட் மட்டும் கிடையாது. எல்லாம் சேர்ந்தது தானே வாழ்க்கை. எல்லாமும் சேர்ந்த ஒரு தலைவையாக பிள்ளைகள் இருக்கிற போது இயல்பாக அவர்கள் குடும்பத்தோடு ஒட்டி இருப்பாங்க. இல்லைன்னா அவங்க கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் என்ன தப்புன்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த நோஸ்லேயே தான் வந்துட்டே இருப்பான். இன்னார்கிட்ட இன்னது பேசலாம்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் இருக்கு. சித்தப்பாக்கிட்ட சில விஷயம் பேசலாம், மாமாக்கிட்ட கொஞ்சம் முன்ன முன்ன பேசலாம், அத்தக்காரி கொஞ்சம் கிண்டலாக பேசுவாங்க, உரமுறையில் இருந்து கிண்டல் அடிச்சு பேசலாம். அதெல்லாம் இருக்கா இல்லையா? நான் வந்து சின்னதாக ஒரு சின்ன ஒரு ஸ்லேடை கிண்டல் நான் வந்து என்னுடைய மாமன் பண்ணிட்ட பண்ணுறேன்னா அது போய் அத்தைக்கிட்ட சொல்லிச்சுன்னா கூட யாரு உரப்பா தானே விடு, சின்னதாக இருந்தால் கிண்டல் பண்ணுறது பெருசாக வந்து அதுவே சொல்லுவோம். சின்ன தவறு அனுமதிக்கப்பட்டது. ரைட்டா? மாமனாரோட சண்டை, காது குத்து கூட்டம், அஞ்சு ஃபோன் வைக்கலாம்னு தள்ளி வச்சுக்கிறேன். இப்போ மாமன் விடு எங்களுக்கு தெரியாது. சித்தப்பான ஒரு கேரக்டர் இருப்பார். நான் தப்பு பண்ணுறேன், எங்கள் அப்பாவுக்கு என்னையான உரிமை அந்த என்னுடைய சித்தப்பாவுக்கு என்ன உண்டு. சித்தப்பா ஒன்று சொல்லுவார், அத்தக்காரி ஒன்று சொல்லுவார். உடனே தவுட்டு தானா வாங்கணும்னு சொல்லி பிள்ளை அழுதுகிட்டு நிற்கிறப்போ ஓடி அந்த அத்தக்காரி தூக்கி அணைச்சு, நீ வந்து தான் அந்த குடும்பமே விருத்தி அடைஞ்சு, உன்னை தவமா தவம் வந்து பெத்தாங்க அப்படின்னு அது சொல்லுவோம். அத்தையோடு ஒரு உறவு வரும். அப்போ சில்மிஷம் பேச ஒருத்தர், சிந்தனை பேச ஒருத்தர், அன்பு பேச ஒருத்தர், அதட்டி பேச ஒருத்தர், அரவணைத்து பேச ஒருத்தர், ஒரு குடும்ப ஸ்ட்ரக்சர் வச்சு எல்லாத்தையும் 10ஆம் கிளாஸ் மார்க்ஸ் தான் போட்டுக்கிட்டு. ரைட்டா? நம்ம ஊரில் 10th ஸ்டாண்டர்ட் எப்படி நடக்குதுன்னு யோசிச்சு பாரு. கேபிள்கள் கட் செய்யப்படும், கட் பண்ணிடுமா இல்லையா? டிவி பார்க்கக்கூடாது, கிரிக்கெட் மேட்ச் நோ, திருவிழா கிடையாது. கிளவி சாவு சாவதுதான் எக்ஸாமுக்கு அப்புறம் சாவச்சு. நான் இப்போ வரப்போ பெட்ரோல் பம்ப் காட்டினாங்க, அது வந்து சிறை கைதிகள்லாம் பணி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக அது பண்ணினாங்க. ஸோ ஒரு சிறையில் இருக்கக்கூடிய கைதியாக இருக்கிற ஒரு உலகத்தோடு ஒரு தொடர்பு இருக்கிறவர்கள் மாற்றத்தை உண்டாக்கும்னா அவரை வெளியில் கொண்டாடுறாங்க. நம்ம வீட்டுக்கு வச்சு கூட்டுறோம். அவளை யோசிச்சு பார்க்கணும். ஒரு 10ஆம் வகுப்பு படிப்புன்றதை வெறும் மார்க்ஷீட்டை ஒட்டி நீங்கள் நகர்த்தின வாழ்க்கை என்ன ஆகும்? அங்கே ஆரம்பிக்கிறதா மனிதர்களோட டிட்டாச்மெண்ட் அங்கே தொடங்குறது. யார்கிட்ட என்னென்னு பேசவே தருங்க, வாயை மூட்டே இருக்கான். வாயை முடிஞ்சுனா தானே இந்த முதல் வரலாறு. வாயை முடிஞ்சுனா தானே முதல் முறையாக நீங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக எடுத்து வைத்த மிகப்பெரிய அதிகாரம். 2 வயசு வரைக்கும் பிள்ளையை பேசி பேசி அதுக்கு என்ன பாடுபடுத்திருப்பீங்க? வரவங்க போகிறவங்கலாம் அவர் சொல்லுது, அது பேபாங்க மாமான்னு வச்சு நீமா பாப்பான்னு சொல்லுவாங்க. நீங்கள் அது பேபே தாண்டா சொல்லிச்சுன்னா கடுப்பாயிருங்க. அந்த பிள்ளைகிட்ட பேசாத பிள்ளைகிட்ட பேசி பேசுவாங்க. அத்தை தான் முதல்ல சொல்லுவாங்க, இல்லை அம்மானு சொல்லுவாங்க. என் பிள்ளை எடுத்த உடனே எம்ஜிஆர் சொன்னவனா சொன்னிச்சுன்னு ரைட்டா? ஆனால் அது கொஞ்சம் வளர்ந்து ஒரு 3 வயசுல ஆகிறப்ப ஒரு நாளைக்கு 300 கேள்வி எல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கு. 4 கேள்வி வரைக்கும் நல்லது கேட்டால் தாங்குவாங்க, 5வது கேள்விக்கு அப்பா சொல்லுவேன் தான் கூப்பிடு ஏதோ பேசிக்கிட்டே இருக்கான். அவங்க அம்மாட்ட போன எந்த பிரச்சனை நான் வேலையாக்க நொய் நொய் நீங்கள் வந்து பேசாது. அவன் யார்கிட்ட போய் பேசுவான்? நீங்கள் தானே பேச சொன்னீங்க. அப்போ என்ன பிரச்சனை? நான் பெத்த பிள்ளை, நீ நீ பேசலாம், என் சௌரியத்துக்கு பேசு. பிள்ளை தூங்கிட்டானா? இல்லை தூங்க போகிறான். தூங்க விடாத, கடையிலேருந்து வந்துக்கிட்டே நான் கொஞ்சம் எது நீங்கள் கொஞ்சம் இருந்தால் அவன் முடிச்சிருக்கணும். அப்படி இந்த பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கையே கிடையாதா இல்லையா? அடல்ட்டுடைய உலகத்துக்குள் சுருங்கி கிடக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நீங்கள் அவங்கள பார்க்குற வரைக்கும் அவங்களுக்கு எதிராக வந்து நின்றுட்டே இருப்பான். நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது சொல்லி அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பான். பொறுப்பு என்பது உணர்வது, நீங்கள் திரிப்பது கிடையாது. பொறுப்பை உணர வைப்பது எப்படி என்பது உங்களுக்கு புரியாத வரைக்கும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்கள் நினைப்பது போல் அமைக்கவே முடியாது.
நேர்களின் நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது தொலைக்காட்சி தொகுப்பாளர் திரு கோபிநாத் அவர்கள் ஆற்றிய சிறப்பு சொற்பொழிவு. இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.